السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وبه نستعين وعليه نتوكل وإليه نلتجئ في كل حين، وصلوات ربي وسلامه على سيدنا وحبيبنا ونبينا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، இந்த பாடசாலையின் முத்தான அதிபர், அன்புக்குரிய சகோதரர் அஷேக் மெஹ்பாப் நவீனி அவர்களே, இந்த பாடசாலையின் துணை மற்றும் பிறவி அதிபர்களே, இந்த பாடசாலையின் பெற்றோர்களே, இந்த இடத்திலே சமூகம் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரின் உலமா பெருந்தகைகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாடசாலையின் உயர்வு எழுச்சி எல்லாவற்றிலும் உறுதுணையாக நிற்கக்கூடிய இதர சகோதர சகோதரிகளே, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற சான்றோர் வாக்கை காரக மந்திரமாக கொண்டு ஆசிரிய பணிக்கே தம்மை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் கண்ணுக்கு கண்ணான ஆசிரிய சகோதர சகோதரிகளே, சிறுவர்கள் கொண்டாடப்படக்கூடிய நாளிலே சில நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்காக, நமது இன்றைய நிலை பற்றி சற்று சிந்திப்பதற்காக இந்த காலை பொழுதை இந்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு நல்ல சந்தர்ப்பம். சிறுவர்கள் கொண்டாடப்படுவது 1950களில் இருந்து ஆரம்பித்த ஒன்று. ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு ஏற்பாடும் கூட. நவம்பர் 20ஆம் தேதிதான் அந்த தினம் கொண்டாடப்படுவதுண்டு. இலங்கையில் மாத்திரம் அக்டோபர் 1ஆம் தேதி அந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஏனைய நாடுகளில் நவம்பர் 20ஆம் தேதி கொண்டாடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, பிரியமானவர்களே, சிறுவர்கள் வருடத்தில் ஒரு நாள் கொண்டாடப்படுவதற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, வருடத்தின் சகல நாட்களிலும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இஸ்லாமும் ஏனைய இதர மதங்களும் சிறுவர்களை கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கொண்டாடுபவர்களாக இருந்தார்கள். கொண்டாட்டம் என்றால் என்ன? அவர்களோடு ஒன்றாக இருப்பது, அன்பாக பேசுவது, அணைத்துக் கொள்வது, அரவணைத்துக் கொள்வது, ஆற தழுவுவது, அவர்களின் தேவைகளை முதன்மைப்படுத்துவது, அவர்களின் அழுகுறலை என்னவென்று விளங்குவது, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான கல்வியை புகட்டுவது, அவர்களுக்கு தேவையான ஒழுக்கத்தை கொடுப்பது, அவர்களிடம் நல்ல சிந்தனைகளை வளர்த்து விடுவது, அவர்களின் வெளுமியங்களை கட்டி எழுப்பி விருத்தி செய்து விடுவது, ஆளுமையை அதன் பல்வேறு கோணங்களிலும் சிறப்பாக வளர்த்து விடுவது அவர்களை கொண்டாடுவதன் முழுமையாக இருக்கிறது. வெறுமனே சிறுவர்களின் தேவைகளை மட்டும், அதாவது சட ரீதியான தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொடுத்து, உடுத்துவதற்கு உடை, உண்ணுவதற்கு உணவு, வேறு வசிப்பதற்கு தேவையானவற்றை கொடுத்து முடிப்பதும் அவர்களை கொண்டாடுவதுதான். ஆனால் அது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன இதை அத்தனையையும் ஒன்று சேர்த்துக் கொடுப்பது, அது வருடத்தின் ஒரு நாளில் கொண்டாடி முடிப்பதாக இருந்தால் பூர்த்தி செய்ய முடியாத ஒன்று. நாம் சிறுவர்களோடு, நமது சொந்த பிள்ளைகளோடு, இதர மனிதர்களின் பிள்ளைகளோடு தினசரி சங்கமித்திருக்கிறோம். நமது வீடுகள் பிள்ளைகள் இல்லை என்றால் வாடி இல்லாத கிணறு என்று சொல்வார்கள். பிள்ளைகள் இல்லாத இல்லம் வாடி இல்லாத கிணறை ஒத்தது என்று சொல்வார்கள். கிணறு இருக்கிறது, உள்ளே இருக்கும் நீரை வெளியே எடுப்பதற்கு வாடி தேவை என்பது போல, ஒரு வீட்டுக்குள்ளே தேவையான அத்தனையும் இருந்து அதன் உள்ளே இருக்கக்கூடியவற்றை வெளியே எடுப்பதற்கும் வெளியே இருப்பவற்றை உள்ளே கொண்டு வருவதற்குமான ஒரு உறவு பாலமாக இருப்பவர்கள் சிறுவர்கள். கணவன் மனைவி கல்யாணம் கட்டி நீண்ட நாள், ஆனால் அவர்களிடத்திலே பிள்ளைகளை காண முடியாத போது அந்த கணவனும் மனைவியும் ஒரு வகையான விரக்தி நிலைக்கு போவது நமக்கு தெரியும். ஆகவேத்தான் பிள்ளை பாக்கியம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், பிள்ளை பேறு என்று சொல்லிக் கொள்கிறோம். அது ஒரு பிறக்கரிய பாக்கியம். அல்லாஹ் அதனை தான் நாடியோருக்கு கொடுக்கிறான், தான் நாடியோருக்கு கொடுக்காமல் வைத்து விடுகிறான். எல்லாம் அவரின் நாட்டத்தின் பால் உள்ளது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் எங்கெங்கெல்லாம் பிள்ளைகளை தார் தருகிறேன், தந்தான் தா என்ற இடங்களில் எல்லாம் ஹிபத் என்ற வார்த்தையை, அதை அதிலிருந்து பிறந்த வார்த்தைகளை பயன்படுத்தினான். அன்பளிப்பு ஒரு ஜிப். அல்லாஹ் அதனை தர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அவன் நினைத்தால் அன்பளிப்பாக கொடுக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நமது தரங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எண்ணிக்கைகள் வித்தியாசமாக இருக்கலாம். சிலருக்கு ஒன்று, சிலருக்கு இரண்டு, சிலருக்கு பத்து, சிலருக்கு பதினாறு, ஒன்றோ பதினாறோ இருக்கிற பிள்ளைகள் யாவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அன்பளிப்புகள். அன்பளிப்புகள், ஒருவர் நமக்கு கொடுத்த அன்பளிப்பை நாம் எவ்வாறு பார்க்கிறோம், இதுதான் இங்கே உள்ள முக்கியமான கேள்வி. ஒருவர் அவர் எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார் என்றால், முதலில் அவர் என் மீது அன்பை கொடுத்திருக்கிறார். அன்பு சக அளிப்பு என்பதுதான் அன்பளிப்பு. அன்பு சக அளிப்பு என்பது அன்பளிப்பு. அன்பை கொடுக்கிறோம், வெறும் பொருளை நாம் கொடுக்கவில்லை. அன்பளிப்பு கொடுக்கிறோம் என்றால் வெறும் பொருளை கொடுக்கவில்லை, அது ஒரு அடையாளம், ஒரு டோக்கன், ஒரு அடையாளம். நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை அன்பு வைக்கிறேன் என்பதன் ஒரு அடையாளம் தான் அவர் காட்டுகிற அல்லது கொடுக்கிற அந்த பொருளை தவிர, என்னுடைய சகோதரர் அல்லது என்னுடைய உறவினர் அல்லது என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய மேலதிகாரி அல்லது என்னுடைய மாணவர் அல்லது எனக்கு கீழே உள்ள ஒரு அதிகாரி அல்லது என்னோடு சக பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு ஏதோ ஒரு ஒரு போனோ ஏதோ ஒரு அன்பளிப்பு தந்தால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தை அன்பளிப்பு. அன்பை தந்திருக்கிறார், பொருளை தரவில்லை. கொடுத்த பொருள் அது அவருடைய அன்பின் ஒரு அடையாளம். அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான் என்றால், அல்லாஹ் முதலில் நன்மை அன்பு வைத்ததன் காரணமாக தருகிறார். இதன் அர்த்தம் பிள்ளைகள் கொடுக்கப்படாதவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெறாதவர்கள் என்பதல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்காமல் இருப்பதும் அவனுடைய ஒரு அன்புதான். இதன் மறுபக்கத்திலே அல்லாஹ் தான் நாடியோருக்கு கொடுக்கிறான் என்பதானது, அல்லாஹ் எவருக்கு கொடுப்பதன் மூலம் இதனை அல்லாஹ் சோதிக்கிறானோ, எவருக்கு கொடுக்காததன் மூலம் அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். கொடுத்தும் சோதிக்கிறான், கொடுக்காமலும் சோதிக்கிறான். கொடுக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை தான் இன்றுள்ள பிரச்சனை. கிடைத்திருக்கக்கூடிய அன்பளிப்பை என்ன செய்வது? எமக்கு ஒருவர் கொடுத்த அன்பளிப்பை நாம் விலகுவீர் அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டோம். நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு பொருளை நாம் அடுத்தவருக்கு விற்க மாட்டோம். அதனை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம், பலரின் பார்வைக்கு வைத்திருப்போம். இப்படி அதெல்லாம் பெயரெல்லாம் போட்டு அப்படி ஒரு மேசையில அல்லது மேல ஒரு ஒரு அலுமாரியில அல்லது மேல ஒரு ஒரு இடத்துல வைத்திருப்போம். வந்து பார்க்கிறவங்க எல்லாம் அதுல இருக்கிற குறிப்பை பார்த்துட்டு இன்னார் தந்த அன்பளிப்பு. ஏன் அல்லாஹ் தந்த அன்பளிப்புகளை நாம் அப்படி பார்க்க முடியாது அல்லது பார்க்கக்கூடாது? நமது பிள்ளைகளை நாம் அல்லாஹ் தந்த உயர்ந்த அன்பளிப்புகளாக பார்த்தால் அவர்களை தினசரி கொண்டாடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை கொண்டாடுபவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கட்டும், இதர மனிதர்களின் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரையும் சமமாக பார்த்தார்கள். பிள்ளைகள் மீது அதீத இரக்கம், கொள்ளை பிரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஒரு எச்சரிக்கும் அங்கே இருப்பவர்கள் ஹசன் ஹுசைன் இந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போகும் போதே அசம்ம லுக்கா எங்க ஆள் இருக்கிறானா ஆள் இருக்கிறானு கேட்டுக் கொண்டு போனாங்க. யார் அது ஆள்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பிள்ளையை கொடுக்கும் அளவுக்கு சிறுவன் ஒரு பிரசன்டபிள், அதாவது கையில் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கவில்லை, கொஞ்சம் உடுத்தி துப்புரவு செய்து கொடுக்க வேண்டிய நிலை இருந்திருக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதனை செய்வதற்குள் நபி அவர்களுக்கு பொறுமை இருக்கவில்லை, போய் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். இப்படி பிள்ளை மீது அதீத பிரியம் கொள்ளை பாசம் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு அன்பாக உரையாடுவார்கள், உறவாடுவார்கள். யார் முதலாவது வாரதுன்னா இதை தருவேன் என்று கூப்பிடுவாங்க. பல பிள்ளைகளை கண்டா பிள்ளைகள் ஓடி வருவாங்க, அவ்வளவு பாசம். தொழுது கொண்டிருக்கும் வேளையில் கூட அவர்கள் மீது அவர்களுடைய உறவு பிள்ளைகள் வந்து ஏறிக்கொள்ளும் போது சுஜூதில் இருந்து எழும்பாமல் அப்படியே இருப்பார்கள். அவர்கள் தாமாக இறங்குகிற வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். மிம்பரில் குத்துபா செய்து கொண்டிருக்கும் போது ஹசனும் ஹசேனும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் மிம்பரில் இருந்து இறங்கி சென்று தன்னுடைய குத்துபாவை இடைநிறுத்தி விட்டு இறங்கி சென்று அந்த பிள்ளைகள் இருவரையும் எடுத்து சுமந்து கொண்டு வந்து மிம்பரில் இருந்து மீண்டும் குத்துபாவை விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தார்கள். இதுதான் பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பாசமும் பிள்ளைகளை கொண்டாடுவதுமாக இருக்கிறது. ஒரு அருமையான சம்பவம், பிள்ளைகளின் அழுகுரலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்க சொன்னதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதற்கு அழுகுரல், பிள்ளைகள் அழுவதை நாம் எவ்வளவு பொருட்படுத்துகிறோம். நபி அவர்கள் சொல்வார்கள், நான் நீண்ட நேரம் தொழுகையை நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தொழுகைக்கு போகிறேன், சப்பிலை தொழக்கூடிய பெண்களின் கைகளிலே அல்லது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளின் அழுகுரல் கேட்கிறது, சுருக்கமாக என் தொழுகையை முடித்துக் கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். மதீனாவிலே தூரத்தில் இருந்து ஒரு வணிக கோஷ்டி வந்திருந்தது வியாபாரத்தின் நிமித்தம். அந்த வந்திருந்த வணிக கோஷ்டி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் அது. அந்த வணிக கோஷ்டிக்கு இரவு நேரத்திலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டார்கள், நானும் நீங்களும் சேர்ந்து, ஏனென்றால் பிற தேசத்தில் இருந்து வந்திருப்பவர்கள், அவர்களுடைய வணிக பொருளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது நம்முடைய பணி கடமை, ஆகவே நாம் செய்வோம் என்று இருவருமாக ஒத்து அன்றிரவு வந்திருந்த வர்த்தக குழுவுக்கும் அவர்களின் பொருட்களுக்கும் சரக்குகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்திலே ஒரு பிள்ளையின் அழுகுரல் அந்த இடத்துக்கு போனார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் போய் கேட்டார்கள், ஏன் அழுகிறது? பசி, அளவிடாமல் சாப்பாட்டை கொடுங்கள் என்ற கருத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சற்று நேரம் கழிந்து இரவின் ஒரு பகுதி போக மீண்டும் அழுகிறது ஒரு பிள்ளை. போய் பார்த்தால் அதே இடம் அதே பிள்ளை. அளவேண்டாம், அதற்குரிய வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மூன்றாம் முறையும் இரவின் ஒரு பகுதி கழிந்து அதே இடத்தில் அதே அழுகிறோம். போய் பார்த்தால் அந்த பெண்மணி அதே குழந்தையோடு இருக்கிறாள், அந்த பிள்ளை அழுகிறது. கேட்டார்கள், அல்லாஹுவை பயந்து கொள். முதலாவது சொன்னார்கள், அல்லாஹுவை பயந்து கொள், இந்த பிள்ளையை ஏன் இப்படி அள வைக்கிறாய் பல தடவைகள். அந்த வந்திருந்த அந்த வணிக குழுவில் இருந்த பெண்மணிக்கு மூன்றாவது தடவையும் வந்திருக்கக்கூடிய அந்த மனிதரை இதுவரையும் புரிந்து கொள்ளவில்லை. தான் யார் என்பதையும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை, விருப்பவும் இல்லை. ஏன் அழுகிறது என்று விபரமாக கேட்டார்கள். சொன்னது அந்த பெண்மணி சொன்னால், இந்த பிள்ளைக்கு பால் குடி மரக்களிக்க செய்கிறேன், வயிறு எத்தனை, சில மாதங்கள் தான், ஒரு வருடம் கூற பூர்த்தியாக இருக்கவில்லை, ஏன் இப்படி செய்கிறேன்? சொன்னார்கள், பால் குடி மறந்த பிறகுதான் பைத்துல் மாலில் இருந்து ஒவ்வொரு பிரஜைக்கும் கொடுப்பனவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பைத்துல் மாலில் இருந்து நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் ஒரு கொடுப்பனவு இருக்கும். ஆனால் பால் குடிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு கொடுப்பனவு கொடுக்கணும்? தாயின் பால் அதுக்கு போதும். இது பைத்துல் மால் இஸ்லாமிய கிலாபத்தின் ஏற்பாடு. அந்த பெண்ணுக்கு தேவை, இந்த பிள்ளைக்கு பால் குடிப்பதை நிறுத்தினால் பைத்துல் மாலில் இருந்து கொடுப்பனவு கிடைக்கும், நாமும் வாழலாம். கலீஃபா அவர்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. சுபுகு நேரம் வந்தது, தொழுவித்தார்கள். தொழுகிற வேலையிலே தொழுவிக்கிற கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களால் சரியாக சத்தமிட்டு ஓதவும் முடியவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்ட ஆத்திரமும் அழுகையும் அதற்கு காரணம். தொழுது முடித்து விட்டு அவசரமாக ஒருவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்பொழுது முதல் அறிவித்து விடுங்கள், பிறந்த நாளிகையிலிருந்து ஒரு பிள்ளை பிறந்த அதே பொழுதிலிருந்து சகல பிள்ளைகளுக்குமான கொடுப்பனவு ஆரம்பிக்கப்படும். பிள்ளைகள் பால் குடி நிறுத்தியதற்கு பிறகுதான் பிரஜைகளுக்கான கொடுப்பனவு என்பது மாற்றப்படுகிறது. ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து பிரஜைகளுக்கான கொடுப்பனவு ஆரம்பிக்கப்படுகிறது என்று அறிவிக்கும்படி சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு முன்னர் அவர்கள் தன்னை நொந்து கொண்டார்கள், உமரே, எத்தனை முஸ்லிம்களின் குழந்தைகளை நீ கொண்டிருப்பாய், இப்படி எத்தனை பேர் பட்டின போட்டு எத்தனை பேர் தாய்மார் கொண்டாங்களோ தெரியல என்று அவர்கள் தன்னை தானே நொந்து கொண்டார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம் அவர்களின் அழுகையையும் கண்ணியப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்லியுள்ளது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்ரிமூ அவுலாதக்கும், உங்களின் பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள். ஒரு ஆழமாக அர்த்தம் நிறைந்த ஒரு வாக்கியம், உங்களின் பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள். நாம் படித்திருப்பதெல்லாம் பிள்ளைகள் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் அதுவும் இருக்கிற அதே நேரத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்ற இந்த நபிமொழியானது மறுபக்கத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நாம் நமக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் நமது பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்ப்பது போல, நாம் மறுபக்கத்தில் நமது பிள்ளைகளை கண்ணியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கம ததீனு துதானு என்று ஒரு பொது சட்டம் இருக்கிறது. அதாவது நீர் எப்படி நடக்கிறீரோ அப்படி நீங்கள் நடத்தப்படுவீர். உமது பிள்ளைகளை கண்ணியமாக நீர் நடத்தினால் அவர்கள் உங்களை கண்ணியமாக நடத்துவார்கள். பிள்ளைகளை எப்படி கண்ணியமாக நடத்துவது? அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பது, அவர்களின் ஒழுக்க தேவையை பூர்த்தி செய்து வைப்பது, அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவ்வந்த வகையில் அவ்வந்த காலத்தில் அவ்வத்தனையும் கொடுத்து முடிப்பது நாம் அவர்களுக்கு செய்கிற கண்ணியமாகும். பிறகு சொன்னார்கள், வாஹ்சிது அதபகும், அளவுக்கதிகமாக உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியம் கண்ணியம் என்று நாம் இருந்துவிட முடியாது, அவர்களின் ஒழுக்கத்தையும் அழகுபடுத்துங்கள் என்றார்கள். சீரான கல்வி, சரியான ஒழுக்கம், நிரப்பமான ஆளுமை விருத்தி, இதுவெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று. அந்த பணிகளை தான் ஆசிரியர்களிடம் பிள்ளைகளை நாம் ஒப்படைத்து ஒப்புவித்து நாம் பாடசாலையில் ஊடாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு மாற்றம் தேவை இந்த கிராமத்துக்கு. அது பாடசாலை ஊடாகத்தான் சாத்தியப்படும். பாடசாலையில் தான் சிறுவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் தான் நாளையே இந்த கிராமத்தின் பெரியவர்களாக ஆகுவார்கள். எனவே சிறுவயது முதலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் இந்த கிராமத்திலே செய்வதாயின் அதற்குரிய உகந்த இடம் இந்த பாடசாலை. எனவே நேற்று நாம் சிந்தித்தது போல், நேற்று நாம் இருந்தது போல் இன்று நாம் இருக்க முடியாது. இன்று நாம் இருப்பது போல், சிந்திப்பது போல், செயல்படுவது போல் நாளை நாம் இருக்கவோ சிந்திக்கவோ செயல்பட முடியாது. நாளை என்பது முற்றிலும் ஒரு புதிய நாள். நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த கிராமத்துக்கு என்பதை உங்களுக்கு மிக அழகாக வடிவாக விளக்கப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான், அல் அய்யாமு வல் லயாலி, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை. அதாவது காலம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. உஜஜ்ஜிதுஹா வ உபுலிஹா, அவற்றை நான் புதியதாக ஆக்குகிறேன், பழையவையாக ஆக்குகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய பகல் நாம் நேற்றிருந்த பகல் அல்ல. இரவு நாம் கழித்து விட்டோம், இன்னும் ஒரு இரவு இன்னும் சில மனிதர்களில் காண்போம். காண இருக்கிற இரவு நாம் கழித்த இரவு அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இதுதான், உஜஜ்ஜிதுஹா வ உபுலிஹா, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை. அதற்காக ஒவ்வொரு நாளும் வருகிற பகலும் இரவும் பழைய பகலோ பழைய இரவோ அல்ல. அது முடிந்தது முடிந்து விட்டது. புதிது புதிதாகவே நான் அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். சூரியன் பழையது, அதன் ஒளி நித்தமும் புதியது. சந்திரன் பழையது, அதன் ஒளி நித்தமும் புதியது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நமது நாட்களில் பாம்பு தனது சட்டையை கலத்தி மாற்றிக் கொள்வது போல் நேற்றிருந்த ஒரு மனிதனாக நான் இன்று இருக்க முடியாது. வாழ்க்கையின் அறிவில் ஒரு பகுதி கூடியிருக்க வேண்டும், ஒழுக்கத்தில் ஒரு பகுதி கூடியிருக்க வேண்டும். இதா மர்ரபி யௌமுன் வலம் அஸ்தஃபி பிஹுதா வலம் அஸ்தஃபி பிஇல்மன் ஃமா தாக மின் உம்தி என்று ஒரு கவிஞர் சொல்லியது போல், ஒரு நாள் கடந்து போகிறது. அந்த நாளிலே எனது நேர்வழியும் அதிகரிக்கவில்லை. ஒரு கல்வி, ஒரு விஷயத்தை கூட நான் படித்துக் கொள்ளவில்லை என்றால் கழிந்து போன அந்த நாள் பயனற்ற ஒரு நாள், என் வாழ்க்கையில் என் ஆயுளில் உள்ள ஒரு நாளாக நான் கணக்கெடுப்பதற்கு இல்லை என்ற அர்த்தம் துணிக்க அந்த கவிதை அடியில் சொல்லி வைத்தார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாற்றம் நமக்குள் வருவது, நமது பிள்ளைகளில் இருந்து இந்த மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பாடசாலை என்றால் என்ன பற்றி விரிவாக உங்களோடு பேசுவதற்கு விரும்புகிறேன். உங்களுடைய அதிபர் அதை முக்கியமாக வேண்டிக் கொண்டார். பாடசாலை என்றால் என்ன? பாடசாலை என்றால் என்ன? ஒரு வரைவிலக்கணம் தேவை. கேட்கிறது விளங்குச்சேன். பாடசாலை ஸ்கூல் என்றால் என்ன? மாணவர்களின் அறிவு ஆளுமை விழுமியங்கள். மாணவர்களின் 30 பரிமாணங்கள், அறிவு ஆளுமை விழுமியங்கள், இவை விருத்தி செய்யப்படுவதற்காக, விருத்தி செய்யப்பட்டு நல்லவர்களாக வல்லவர்களாக மாணவர்களை வெளிக்கொணரும் பொருட்டு. நல்லவர்களாகவும் வர வேண்டும், வல்லவர்களாகவும் வர வேண்டும் சொன்னார்கள். வல்லமையை மட்டும் அவர்களிடத்திலே உண்டாக்கி நன்மையை, நல்ல நன்மையை அவர்களிடத்திலே காண முடியாத போது அவர்களுக்கு பெயர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் மேதாவிலாசங்கள். அவர் அப்படிப்பட்டவர், இந்த துறையில் உள்ளவர், PhD வரைக்கும் எல்லாமே இருக்கிறது. படிக்காத பாடசாலை இல்லை, ஏறாத கல்லூரிகள் இல்லை, காணாத கலாநிலையங்கள் இல்லை. எல்லாம் கண்டு அவருடைய பெயர் ஒரு அறவரையில் எழுதணும் என்றால் அவருடைய பட்டங்களையும் பதவிகளையும் 16 வரிகள் எழுத வேண்டும். பரவாயில்லை, நல்ல மனிதர் என்ற பெயர் அவரோடு இணையாத போது, வெறும் வல்லவர் என்ற பெயரோடு மட்டும் அவர் இந்த பட்டங்களோடு இருக்கிறார் என்றால், அவர் வல்லவர், பல துறைகளில் வித்துவான், அவரிடத்திலே பண்புகள் சீராக இல்லை, குணங்கள் குடிகொள்ளவில்லை, நல்ல குணங்கள் அவரிடத்திலே காண முடியவில்லை, நல்லவராக இல்லாத போது அவரை பாடசாலையிலிருந்து வல்லவராக வெளியேற்றியுள்ளனர். நல்லவராக வெளியேற்ற தவறு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், மாணவர்களின் அறிவு ஆளுமை விழுமியங்கள் எல்லாம் பண்புகளோடு சேர்ந்து விருத்தி செய்யப்பட்டு, அபிவிருத்தி செய்யப்பட்டு, வளர்த்தெடுக்கப்பட்டு நல்லவர்களாக வல்லவர்களாக அவர்களை வெளிக்கொணரும் பொருட்டு அதிபரின் நிர்வாகத்தின் கீழ் ஆசிரியர் மாணவர் உறவு முறை பேணி, இங்கே ஒரு அதிபர் இருப்பார், அவரின் ஒரு சீரான நிர்வாகம் இருக்கும், அதன் கீழ் ஆசிரியர் மாணவர்கள் என்ற ஒரு உறவு முறை இருக்கும், அதன் கீழ் கற்றல் கற்பித்தல் நடைபெறும். அது நடைபெறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை பாடசாலை என்போம். கற்றல் கற்பித்தல் முறை இருக்கும், அதனை நாம் பாடசாலை என்போம். இந்த ஒரு நிலையம் ஒரு இடத்தில் அமைய பெறுவது என்பது அந்த ஊரின், அந்த பிரதேசத்தின் எல்லா வகையான முன்னேற்றத்துக்குமான ஒரு அடிப்படையான ஸ்தாபனம். சில ஊர்களில் போய் பாருங்கள், சில கிராமங்களில் போய் பாருங்கள், பாடசாலையே அடியோடு கிடையாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பல மைல் தூரங்கள் செல்ல வேண்டும். பிள்ளைகள் 7 மணிக்கு பாடசாலையில் இருக்க வேண்டும் என்றால் 5 மணிக்கு பஸ் ஏற வேண்டும். 5 மணிக்கு பஸ் ஏற வேண்டும். குளிர்காலத்திலே பிள்ளைகள் நடுங்கிய நிலையிலே குளிர் தாங்கக்கூடிய ஸ்வெட்டர் சாடைகளை அணிந்து கொண்டு பஸ்கள் ஏறி மிகவும் கஷ்டப்பட்டு அடுத்த ஊருக்கு சென்று படித்து விட்டு அதுபோல மீண்டும் பஸ் எடுத்து வந்து சேர வேண்டும். பயணத்திலே 1 மணித்தியானத்துக்கு குறையாமல் போகும். இந்த பாடசாலை நமது காலடியில் இருப்பதானது சிறிதோ பெரிதோ ஒரு அடிப்படையோடு ஒரு பாடசாலை இருப்பதானது முதலில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அதனை நாம் தொடர்ந்து பேணுவது என்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது. இப்பொழுது இந்த பாடசாலையிலே கல்வி, ஒழுக்கம், நிர்வாகம் நடைபெறுகிறது. மூன்று பிரிவுகள் பாடசாலையில் இருக்கும். கல்வி பிரிவு ஒன்று இருக்கும், ஒழுக்க பிரிவு ஒன்று இருக்கும், நிர்வாக பிரிவு ஒன்று இருக்கும். சீரான, செம்மையான, அழகான, நம்பிக்கையான, இதய சுத்தியுடன் கூடிய தரமான கல்வி நிர்வாகம் ஒன்றை அதிபர் உறுதிப்படுத்துவார். சரியான கல்வியை புகட்டி, சீரான ஒழுக்கத்தை ஊட்டி, நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாணவர்கள் வருவதை உறுதி செய்கிற வகையில் அவரின் கீழ் இயங்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வி போதிப்பதில் ஈடுபட்டிருப்பார்கள். தவறாமல் தினசரி பாடசாலைக்கு வந்து வகுப்புகளில் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கலந்து கொண்டு முழு ஈடுபாட்டோடு ஆசையோடு கல்வியை பெறுவதில் கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்கள் கல்வியை பெற்றுக் கொள்கிற வேலையை செய்கிறார்கள். இந்த மூன்று பிரிவும் உள்ளுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும். நாலாவது ஒரு பிரிவு தான் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் மற்றோர்களும் பிரமுகர்களும் ஊர் விரும்பிகளும் பாடசாலை விரும்பிகளும் அபிமானிகளும். உங்களுடைய பங்கு பணி என்ன? அதிபரின் பங்கு பணி நடக்கிறது, ஆசிரியர்களின் பங்கு பணி நடைபெறுகிறது, மாணவர்கள் வருகிறார்கள், அவர்களின் பணியை பாடசாலையிலே ஒழுங்காக கற்று செய்கிறார்கள். உங்களின் வெளியில் இருந்து பாடசாலை உறவு பேணக்கூடிய உங்களின் பணி என்ன? நீங்கள் என்ன செய்யலாம்? இது இங்கு இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு கேள்வி. நீங்கள் பாடசாலையோடு இறுக்கமான நெருக்கத்தை பெறுகிறீர்களா? அதற்கு முன் பாடசாலையை காதலிக்கிறீர்களா? பாடசாலையை காதலிக்கிறீர்களா? காதல் தான் அதுக்கு அர்த்தம் சொல்ல தேவையில்லை. காதல் என்றால் எல்லாருக்கும் தெரியும், அன்பின் உச்சம் காதல் என்று நாம் சொல்லுவோம். காதல் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று. காதல் பற்றி பல நூல்களே இஸ்லாத்தில் இருக்கிறது. காதல் என்பது இல்லை என்றால் நான் இல்லை, நீங்கள் இல்லை, இந்த உலகம் இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கையில் கூட அல்லாஹ் காதலை சொன்னான், உங்களுக்கு இடையில் கணவன் மனைவி தம்பதி வாழ்க்கையில் அல்லாஹ் காதலையும் கருணையையும் எழுதி வைத்தான், ஏற்படுத்தி வைத்தான். காதல் இல்லை என்றால் கணவன் மனைவி வாழ்க்கை நிலைக்காது, பெற்றார் பிள்ளை வாழ்க்கை நிலைக்காது, ஆசிரியர் மாணவர் வாழ்க்கை நிலைக்காது, முதலாளி தொழிலாளி வாழ்க்கையை நினைக்காது. சகோதரர்களே, சகோதரிகளே, காதல் என்பது மிக முக்கியமானது. முதலாவது இந்த பாடசாலையை இதய சுத்தியோடு காதலியுங்கள் என்கிறேன். நாம் எங்கே நமது பிள்ளைகள் படிக்கிறார்களோ, அல்லது ஒரு பாடசாலை நமது ஊரிலே அல்லது ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறதோ, அந்த கல்வி நிறுவனத்தை இதயபூர்வமாக, மனப்பூர்வமாக, கடப்பட்ட முறையிலே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேசம் இருந்தால்தான் அதன் மீது நமக்கு கருணை வரும். அதனால்தான் அல்லாஹ் கணவன் மனைவி பந்தம் பற்றி பேசுகிற போது மவத்தா, முதலாவது காதல் அன்பை சொன்னான், இரண்டாவது ரஹ்மத் கருணையை சொன்னான். நமக்கு பிள்ளை மீது காதல் அன்பு இருக்க போய்தான் பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்கிறோம். அன்பு இல்லாத போது, காதல் இல்லாத போது அடுத்த பணியை நாம் செய்ய மாட்டோம். நான் ஒருவரை நேசிக்கிற போதுதான் அவருக்காக நான் கை கொடுக்கிறேன். நேசிக்காத போது நான் கை கொடுப்பேன், கை கொடுக்காமல் இருப்பேன், அரை மனதோடு கை கொடுப்பேன், தேவையான போது கை கொடுக்க மாட்டேன், தேவை இல்லாத போது கை கொடுப்பேன். ஆனால் காதல் ஒன்று இருக்கிறது, நேசிக்கிறோம். அந்த நேசம் என்னை அவனை பற்றி யோசிக்க வைக்கிறது. எப்பொழுது நாம் பாடசாலையை பற்றி யோசிப்போம் தெரியுமா? பாடசாலையை நேசிக்கிற போது யோசிப்போம். ஆகவே காதலிப்போம் என்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அதனை காதலிக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது, அதனை ஒட்டி வரும் அதன் பணியில் பங்கேற்போம். அதன் உயர்வும் தாழ்வும் எனக்குரியது. இந்த ஊரின் உயர்வும் தாழ்வும் இந்த பாடசாலையின் உயர்விலும் தாழ்விலும் இருக்கிறது. எழுச்சி பாடசாலை ஊரின் எழுச்சி, வீழ்ச்சி பாடசாலை ஊரின் கிராமத்தின் வீழ்ச்சி. ஒரு காலம் இருந்தது, சுமார் 30 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு முன் ஒரு பெரும் நிலையின் எல்லா அரச பாடசாலைகளிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று சொற்கள் கொண்ட ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. பாடசாலையின் வளாகத்துக்குள் வளவிற்குள் நுழையக்கூடிய எல்லோரும், அதிபர் நுழைகிறார், ஆசிரியர்கள் நுழைகிறார்கள், மாணவர்கள் நுழைகிறார்கள், பெற்றோர் நுழைகிறார்கள், அபிமானிகள் நுழைகிறார்கள், பரோபகாரிகள் நுழைகிறார்கள், அதிகாரிகள் நுழைகிறார்கள், பாடசாலை வளவிற்குள் கேட்டில் நுழையக்கூடிய எல்லோரும், கேட் நூடாக நுழையக்கூடிய எல்லோரும் அங்கே அந்த வாசகம் கொட்டை எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்க பார்ப்பார்கள். இது எங்கள் பாடசாலை. அப்படி ஞாபகம் இருக்குதா? அப்படி ஞாபகம் இருக்குதா? முந்தி கொஞ்சம் காலம் அது இருந்துச்சு. இது எங்கள் பாடசாலை என்று பொறிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஆழமான கருத்து மிக்க ஒரு வாசகம் இது. இந்த எங்கள் பாடசாலை, அதிபர் நினைக்கிறார் இதில் எனக்கும் உரிமையுண்டு, கடமையுண்டு, பொறுப்புண்டு, இதன் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் எனக்கும் பொறுப்புண்டு. ஆசிரியர் நினைக்கிறார் இதில் எனக்கும் கடமையுண்டு, பொறுப்புண்டு, உரிமையுண்டு, இதன் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் எனக்கும் பொறுப்புண்டு. மாணவனும் அப்படி நினைக்கிறான், உள்ளே நுழைகிற பெற்றானும் அப்படி நினைக்கிறான். இன்னொரு பக்கத்திலே இது எனக்கு மட்டும் சொந்தமான பாடசாலை அல்ல, என் பாடசாலை அல்ல, எங்கள் பாடசாலை. எனக்கு உரிமையும் கடமையும் பொறுப்பும் இந்த பாடசாலையில் இருப்பது போல் என்னை ஒத்த அடுத்தவருக்கும் இதிலே உரிமையும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று அவன் எண்ணிக்கொள்வான். எனவே எனக்கு மட்டும் சொந்தமானது என்று வேண்டிய மாதிரி நடப்பேன் என்ற முடிவை செய்து கொள்ள மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது எங்கள் பாடசாலை என்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். வாசகம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த வாசகம் நமது மனங்களில் பொறிக்கப்பட்டிருந்தால் அதுவே போதுமானது. எங்கள் பாடசாலை, பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக அழைக்கப்படுகிறோமோ இல்லையோ, நாம் போய் என்ன செய்யலாம் என்று கேட்க வேண்டும். பாடசாலையின் அதிபரோடு உறவு, ஆசிரியர்களோடு உறவு, ஒவ்வொரு மாணவரின் பெற்றோரும் அந்த வகுப்பு மாணவனின் வகுப்பாசிரியரோடு உறவு, இது மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. நாம் உறவு வைத்துக் கொள்வோம், பேசுவோம், என்னுடைய பிள்ளையின் முன்னேற்றம் பற்றி பேசுவோம், அவரிடத்தில் என்னென்ன பலகீனங்கள் காணப்படுகின்றன, என்ன காரணம் என்று கண்டறிவோம், பாடசாலையிலே கேட்கப்படக்கூடிய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்போம். சில பல வேலைகளிலே பணம் தேவைப்படும். அரசாங்கம் பாடசாலையின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பது கிடையாது, பணம் தேவைப்படும். அந்த நேரத்திலே நாம் பணத்தை கொடுத்து உதவுவோம். பொருட்கள் தேவைப்படும், பொருட்களை கொடுத்து உதவுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக செலவழிப்பதாக நாம் பார்த்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது பிள்ளைகளுக்காக செலவழிப்பது நமது குடும்பத்துக்கான செலவு. நாம் நினைக்கிறோம் பாடசாலைக்கு நாம் கொடுக்க வேண்டுமா? மறுபக்கம் மாற்றி யோசிப்போம், நாம் கொடுப்பது எங்கள் பாடசாலைக்கு, எனது பிள்ளை படிக்கிற பாடசாலைக்கு. ஆகவே அங்கே கொடுக்கிற ஒவ்வொரு சதமும் என்னுடைய குடும்பத்துக்கான செலவு போல் நினைத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு தீனார்களை பற்றி பேசினார்கள். நான்கு தீனார் என்றால் அந்த காலத்திலே தங்க நாணயம் இருந்தது. தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாதிலே யுத்தத்திற்காக நீங்கள் ஒருவர் செலவழிக்கிறீர்கள் ஒரு தீனார், ஒரு அருமை உரிமை உருவாக்கிறீர் செலவழிக்கிறீர்கள் ஒரு தீனார், ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழைக்கு சதக்காவாக ஒரு தீனாரை கொடுக்கிறீர், நாலாவது ஒரு தீனார் ஒரு காசை பற்றி சொன்னார்கள், உம்முடைய குடும்பத்துக்கு நீர் செலவழிக்கிறீர், உம்முடைய மனைவிக்கு கொடுக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். அது வீட்டுக்குள்ளே கொடுக்கலாம், வீட்டுக்கு வெளியே பிள்ளை படிக்கிற நேரத்திலே அந்த இடத்திலே பிள்ளைக்குடைய தேவைக்காக வேண்டிக் கொடுக்கலாம். இந்த நான்கு தீனார்களிலும் அவமுகா அஜுரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இந்த நான்கு தீனார்களில் அல்லாஹ்விடத்தில் அதிக கூலி பெற்றுத்தர வல்ல தீனார் எது தெரியுமா? உம்முடைய குடும்பத்துக்கு நீ செலவழித்து தீனார். ஜிஹாதில் செலவழிப்பதை காட்டிலும் உம்முடைய மனைவிக்கு, மக்களுக்கு செலவழிக்கிற செலவு இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பெரிய கூலி பெற்றுத் தரக்கூடியது என்ற வகையிலே நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஆகவே அன்புக்கு நீ சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் செலவுகளுக்கு பின்வாங்கக் கூடாது. உறவுகள் பலமானதாக இருக்க வேண்டும். பாடசாலை கிராம உறவு இருக்கிறது, பாடசாலை ஊர் உறவு இருக்கிறது, பிரிக்க முடியாத உறவு, மிகவும் எப்பொழுதும் இறுக்கமாக இருக்க வேண்டிய, அன்பு பிணைப்போடு கட்டி வைக்கப்பட வேண்டிய ஒரு உறவாக இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீங்கள் எல்லாம் இன்று கூடியிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை கொண்டாடுவதற்கான தினம் இன்றைய ஒரு தினம் மட்டுமல்ல, எல்லா தினங்களும் உங்கள் பிள்ளைகளை கொண்டாட வேண்டிய தினம். இந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்குகிற பணியிலே நல்லவர்களாக வல்லவர்களாக உருவாக்கி தருகிற உங்களுடைய பணியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை கௌரவியுங்கள், அதிபரை கௌரவியுங்கள், அவர்களுடைய பணிகளில் அவர்களோடு நீங்கள் பக்கபலமாக நில்லுங்கள். இந்த ஊரின் முன்னேற்றம் அதிலே தங்கியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இரு வகையான வருமான வழிகளில் தங்கியிருக்கிறீர்கள், ஒன்று தோட்டம் மற்றது விவசாயம். இந்த இரண்டுமே ஒரு ப்ளூ கலர் ஜப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதாவது உடம்பை வருத்தி செய்கிற தொழில். உடம்பை வருத்தி செய்கிற தொழில் உள்ளவர்களுக்கு வெறும் சிந்தனையால் மட்டும் தொழில் செய்கிறவர்களை விட இஸ்லாத்தில் ஒரு அந்தஸ்து கூட இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாயிகள் உழைப்பாளிகள், தம்முடைய மேனியில் இரத்தத்தை வியர்வையாக வெளிப்படுத்தி உழைக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நற்செய்தி, மன் அம்சா காலம் மின் அமலி யதை அம்சா மக்தூரல்லாஹ், காலையில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து மாலையில் களைப்போடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவனாகிவிட்டான் என்றார்கள். நீங்கள் எல்லாம் தோட்டங்களிலும் விவசாயங்களிலும் மாலையிலே ஆகிவிட்ட நேரத்திலே காலையில் இருந்து கஷ்டப்பட்டு களைப்படைந்ததன் பொருட்டு அவ்வா உங்களுடைய வியர்வையை கண்ணியப்படுத்துகிறான், உங்களின் மேனி உழைப்பை கண்ணியப்படுத்துகிறான், உங்களுடைய பாவங்களை தினசரி மன்னிக்கிறான். பாக்கியம் பெற்றவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பாக்கியத்தை வளமாக வரமாக நீங்கள் பார்க்கிற போது இந்த ஊரிலே இந்த பாடசாலையை கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக உருவாக்கி தருகிற இந்த இடத்தின் மூலமாகத்தான் இந்த ஊரின் பாதுகாப்பு தந்திருக்கிறது. பாதுகாப்பு என்பது வெறும் ஆயுதங்கள் கொண்ட ஒரு பாதுகாப்பு அல்ல, அறிவு கொண்ட பாதுகாப்பு, ஒழுக்கம் கொண்ட பாதுகாப்பு, சீரழிவுகளில் இருந்து பாதுகாப்பு, படுபாதக செயல்களில் இருந்து பாதுகாப்பு. தினசரி நாம் காணக்கூடிய மது போன்ற வேண்டத்தகாத பாதகமான செயல்கள், பெரும் பாதகங்கள், படுபாவங்கள், இவற்றிலிருந்து பாதுகாப்பெல்லாம் நல்ல கல்வி ஊடாக நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வருவதில் இருக்கிறது. அங்கே ஒரு விஷன் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது நோக்கு பாடசாலையின் இலட்சியம் என்ன, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. தரமான கல்வி ஊடாக மிக நல்ல ஒரு மாணவன், இந்த பாடசாலையின் இலட்சியம் அது. தரமான கல்வி ஊடாக மிக நல்ல மாணவன், தரமான கல்வி அது அவனை வல்லவனாக ஆக்குகிறது. அந்த தரமான கல்வியை கொடுத்து அதன் ஊடாக பெஸ்டாக அவன் பண்பிலே நல்லவனாக மிக உயர்ந்தவனாக மாறக்கூடிய ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல அழகான, நான் இதுவரையும் பேசியவற்றை உள்ளடக்கிய ஒரு அழகான விஷன், ஒரு எண்ண கூட்டொன்று, இலட்சிய கூட்டொன்று அங்கே பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த ஊரின் நிலை மாற வேண்டும். இந்த ஊரிலே எந்த விதமான பாவங்களும் இல்லாத அல்லது மிகவும் குறைந்த ஒரு நிலையில் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமியாக இது மாற வேண்டும் என்பது இந்த பாடசாலையின் எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு, எல்லோருடையும் எதிர்பார்ப்பு. உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பரக்கத்து நிறைந்த பூமி, இதில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை, உங்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய கரங்கள் ஒன்றாக இருக்கிற போது பாடசாலையின் அதிபருக்கு அது பக்கபலமாக இருக்கும். பாடசாலையின் அதிபர் ஒரு தனி மனிதராக நின்று எல்லாவற்றையும் சாதித்து முடிக்க முடியாது. இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிபரும் கூட ஒரு நல்ல நிலையில் நீங்கள் அவரை பார்க்கலாம். பல பாடசாலைகளிலே பல அதிபர்களை பார்க்கிறீர்கள், ஆனால் அறிவு, ஒழுக்கம், பண்பாடு, சூர சிந்தனை, அரவணைத்துக் கொள்கிற மனோபாவம், சுமந்து கொள்கிற, தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் நிறைந்த ஒரு நல்ல அதிபரை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே நல்ல மாற்றம் வர வேண்டும், இந்த ஊரிலே கிராமத்திலே மாற்றம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு ஆசிரியர் குலாமோடு முழு திட்டங்களையும் வகுத்து தூர சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சில விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத சில கட்டங்களும் இருக்கலாம். எல்லாரும் எல்லா ஒருவருடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். இருந்த போதிலும் ஒரு ஆசிரியர் குலாமோடு ஆலோசனையோடு அவர் முடிவுகள் பெற்று முன்வைக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாவற்றிலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருப்பது போல் இருக்கிறோம். எல்லா இடத்திலும் கேள்வி, எதுக்கு அது, எதுக்கு இது, என்னத்துக்கு கூட கேட்டீங்க, நான் தரவா வேண்டாம், அவர் தந்தாரா. இது எல்லா பாடசாலைகளும் எல்லா இடங்களிலும் உள்ள ஒரு கேள்வியும் கேள்விக்கணை. இப்படியெல்லாம் நாம் கேட்பதை விட்டு வேண்டப்படக்கூடிய உதவிகள், கேட்கப்படக்கூடிய கோரிக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் முன்னுக்கு போய் நான் என்ன செய்யலாம் என்று யோசிங்க. அதிபர் ஆசிரியர்களிடம் இருந்து வரக்கூடிய வேண்டுகோள்களை ஓரளவு விளங்கிக் கொள்ளுங்கள். 100% எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு முடித்து திருப்தி கண்டால்தான் அதற்கு உதவுவேன். அந்த ஹோதாவில் நாம் இருப்பது நமக்கு நல்லதல்ல, நமது பாடசாலைக்கு நல்லதல்ல, நமது ஊருக்கு நல்லதல்ல, நமது பிள்ளைகளுக்கோ அவர்களின் எதிர்காலத்துக்கோ நல்லதல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நமது பிள்ளைகள் நம்முடைய சொத்து, நமது பிள்ளைகள் நம்முடைய சொத்து, மறந்து விடாதீர்கள். அவர்கள் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை. நாம் யார் என்பதை நமது பிள்ளைகள் ஊடாகத்தான் அடுத்தவர் அறிந்து கொள்வார்கள். அரபியிலே ஒரு பழமொழி, முதுமொழி இருக்கிறது, அல் வலது சிர்ரு அபி, பிள்ளை தன் தந்தையின் இரகசியம் என்று இருக்கிறது. பிள்ளை தன் தந்தையின் இரகசியம், அதாவது தன் தந்தையிடம் உள்ள அறிவு, ஆளுமை, விழுமியம் எல்லாரையும் பிள்ளையிடம் இருக்கும். பிள்ளையை பார்த்தால் தந்தை இவர்தான் என்று, அப்படியான பண்புள்ளவர் தான் என்று முடிவு செய்து கொள்ளலாம். தான் இப்படியான பண்புள்ளவர் தான் என்று முடிவு செய்து கொள்ளலாம். அதனால்தான் இறுதியாக நான் முடிப்பதற்கு முன் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை பெற்றெடுத்த வேளையிலே சந்தேகித்தார்களா இல்லையா? சந்தேகித்தானே தானே. எப்படி சந்தேகித்தாங்க? வேறொரு உறவு வைத்து பெற்றெடுத்துள்ளார் என்றால் அவங்களுக்கு கணவன் இருக்கல, அதிசய பிறப்பு. முதலாவது சமுதாயம் மனிதர்கள் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? மா கான அபூகின்ற அஸௌஇன் வமா கான உம்முக்கு பகையா. மரியம் அலைஹி ஸலாமை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? உங்களோட வாப்பா ஒரு கெட்ட நடத்தி உள்ளவராயிருக்கவும் இல்லை, உங்களோட உம்மா ஒரு விபச்சாரியாக இருக்கவும் இல்லையே. எங்க போய் அடிக்கிறான் பாத்தீங்களா? என்ன, நீங்க இப்படியான ஒரு தகாத நடத்தை செய்து பிள்ளை பெற்றுள்ளீர்கள் என்று நேரடியாக சொல்லாமல் முதலாவது சொன்னது என்ன தெரியுமா? உங்க உம்மா வாப்பா இப்படியான வேலை செய்யலையே, நீ போய் இப்படியான வேலை செஞ்சிருக்கிறியா? ஒரு பிள்ளையை பெற்றோர் படம். ஒரு பிள்ளை என்பது அவருடைய அறிவு, ஆளுமை, அவருடைய நடத்தை, பண்பு எல்லாம் அவருடைய தாய் தந்தை. தாய் தந்தை, தாயை போல புள்ள, முடிங்க பார்ப்போம், தாயை போல புள்ள, நூலை போல சேலை, தாயை போல புள்ள, நூலை போல சேலன்னு வீங்க. இதுதான் உண்மை. ஆகவே நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கி விடுகிறோமோ அவர்கள்தான் நம்மை சமுதாயத்தில் காட்டிக் கொடுக்க போகிறார்கள், அடையாளப்படுத்த போகிறார்கள். ஆகவே அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்கிவிடுவோம். நம்மை சமுதாயம் நல்லவர்களாக வல்லவர்களாக இனம் கண்டு கொள்ளும். இந்த விஷயங்களை உங்களிடத்திலே சிந்தனைக்கு விருந்தாக விட்டு இந்த மனோரம்யமான காலை பொழுதிலே உங்களோடு சந்திக்க கிடைத்த இந்த நாளிகைகள் என்னை பொறுத்த மத்தியிலே மிகவும் பயனுள்ள நாளிகைகள். உங்களுடைய முகங்களை கண்டது, உங்களோடு இந்த நாலு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதெல்லாம் நமக்கும் உங்களுக்கும் பயனுள்ளவையாக அமையட்டும் என்று அல்லாஹாலே பிரார்த்திக்கிறேன். இந்த பாடசாலை முன்னேற வேண்டும், அதன் பிள்ளைகள் நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் பெற வேண்டும். இந்த பாடசாலைக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பும் உடனடியாக அல்லாஹிடத்திலிருந்து நிரப்பமாக கிடைக்க பெற வேண்டும். இதிலே வரிந்து கட்டிக்கொண்டு முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தின் அன்பான அதிபர், ஆற்றல் நிறைந்த ஆசிரியர்கள், உழைக்கக்கூடிய அதன் பின்னணியில் இருந்து உழைக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்க அங்கத்தினர்கள், பெற்றோர்கள், நீங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய குன்றாத அருள் குறையாமல் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு இரண்டர கலந்து கொள்வதற்கு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்த நம்முடைய அன்பு சகோதரர் அஷேக் மெஹ்பார் மதீனி அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். உங்கள் நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து என்னோடு ஒத்துழைத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இதைவிடவும் பிரகாசமான ஒரு பொழுதில் நானும் நீங்களும் சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் தருவானா என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.